நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் மாதம் 15 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தியரங்கில் பாரிஸ் நகரில் வெள்ளியன்று நடந்த தாக்குதல்களின் பின்னணியில் தொடரும் விசாரணைகள் மற்றும் அங்கு நடக்கும் அஞ்சலி நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள்.
Contre nous de la tyrannie, l'étendard sanglant élevé.
பாரிஸில் தாக்குதலுக்குள்ளான உணவு விடுதியொன்றில் பணியாற்றிய இலங்கையர் ஒருவரின் நேரடி அனுபவம். இலங்கையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் கைதிகளின் நிலைமை மோசமடைவதாக கவலைகள் உள்ள நிலையில் சர்வதேசத்தின் உதவியை நாடப்போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது பற்றிய செய்தி.
நாங்கள் சர்வதேச மட்டத்திலும் ராஜதந்திரிகள் இந்தியா உட்பட அனைவரிடத்திலும் இந்த விடயத்தை அழுத்தத்தை கொடுப்பதற்காக அனைத்து ராஜாந்திரத்திலேயே நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம்.
தமிழகத்திலும் இலங்கையிலும் தொடரும் மழை வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகள். நேர்களே, இன்று இடம்பெறவிருந்த மறைந்து வரும் மங்கள இசை தொடர் நிகழ்ச்சி இடம்பெறவில்லை என்று அறிவித்தலுடன் முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு மற்றும் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை 7 பேரை கைது செய்துள்ளதாக பெல்ஜிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் கொல்லப்பட்ட 2 தாக்குதலாளிகள் பிரசல்ஸில் இருந்து வந்த பிரெஞ்சு பிரஜைகள் என அரச வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். முன்னதாக இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டது என நம்பப்படும் 2வது வாகனம் ஒன்றை பிரெஞ்சு காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். நகரின் கிழக்கேயுள்ள புறநகர் பகுதியொன்றில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த கருப்பு நிற சியட் வாகனத்தில் கலாஷ்னிகோவ் துப்பாக்கிகள் இருந்தன என கூறப்படுகின்றன. இதை வைத்து பார்க்கும்போது தாக்குதல்களை நடத்திய பலர் இன்னும் வெளியே உலவிக் கொண்டிருக்கின்றனர் என்பதாக கருத முடியும் என செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
பாரிஸில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் 20 துவக்கம் 30 வரையிலானோரின் சடலங்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என பிரெஞ்சு பிரதமர் மேனுவல் வால் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்வு நோட்ரோடேம் கதட்ரலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் நடைபெற்றது. இந்த தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நிலைகுலைந்து போயுள்ளனர் எனவும், அவர்களை ஆறுதல் படுத்துவது இயலாத காரியம் எனவும் உறவினர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நிலையத்தில் வைத்து பேசிய பிரெஞ்சு பிரதமர் மேனுவல் வால் தெரிவித்தார். தற்போது பிரான்ஸ் முழுவதிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புக்காக 3000 படையினர் பாரிஸிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அருங்காட்சியகங்கள், கேலரிகள் உட்பட சுற்றுலா தலங்கள் பல தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ளன.
பாரிஸில் நடந்த தாக்குதலை அடுத்து குடியேறிகள் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கையை மாற்ற வேண்டிய தேவையில்லை என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஜீன் குளோட் ஜங்கர் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளே வன்முறையில் ஈடுபட்டார்களே தவிர அகதிகள் அல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாரிஸில் தாக்குதல் மேற்கொண்ட ஆயுததாரிகளில் ஒருவரின் சடலத்திற்கு அருகே சிறிய நாட்டு கடவுச்சீட்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த நபர் கடந்த மாதம் கிரேக்கத்தினூடாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுள் பிரவேசித்திருந்தார் என்பதுடன் சேர்பியாவில் அகதியாக தன்னை பதிவு செய்திருந்தார். குறித்த நபர் தாக்குதல்தாரிகளில் ஒருவரா என்பது குறித்து உறுதிப்படுத்த மேலதிக சோதனைகள் தேவை என விசாரணையாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
மியான்மரில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஆங் சாங் சூச்சியின் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை கையளிக்கும் நடைமுறை சுமூகமாக அமையும் என்று அந்நாட்டு அதிபர் தேன் ஷேன் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். யாங்கூன் நகரில் நடைபெற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டம் ஒன்றிலேயே தேன் ஷேன் இந்த உறுதிமொழியை அளித்துள்ளார். கடந்த வாரம் நடைபெற்ற தேர்தலில் போட்டி நடந்த தொகுதிகளில் ஜனநாயகத்துக்கான தேசிய லீக் கட்சி 80% அதிகமான இடங்களை வென்றுள்ளது. புதிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பான பேச்சுக்கள் அடுத்த வாரம் அளவில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மியான்மரில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கடந்த 50 அதிகமான காலம் நீடிக்கும். இராணுவ பின்புலம் கொண்ட அரசாங்கம் முடிவுக்கு வரும்.
துருக்கியில் G20 நாடுகளின் உச்சிமாநாடு தொடங்குவதற்கு முன்னர் அதில் பங்கேற்கும் உலகத் தலைவர்கள் பாரிஸில் நடைபெற்ற படுகொலைகள் மற்றும் கடந்த மாதம் அங்காரா நகரின் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகள் ஆகியவற்றில் உயிரிழந்தவர்கள் நினைவான ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர். அந்த மாநாட்டில் உரையாற்றிய துருக்கி அதிபர் எர்துவான் பயங்கரவாதம் உலகின் அனைத்து நாடுகளையும் பாதித்து வருகிறது என கூறினார். முன்னதாக அங்கு உரையாற்றிய ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்டு டஸ்க் சிரியாவின் மிதவாதிகள் என அவர் கூறுபவர்கள் மீது ரஷ்யா நடத்தும் குண்டு தாக்குதல் காரணமாக ஐரோப்பாவை வந்தடையும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என தெரிவித்தார். சிரியா மீது எடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கைகள் ஐஎஸ் பயங்கரவாதிகளை இலக்கு வைத்தே எடுக்கப்பட வேண்டுமெனவும் அந்த அமைப்பிற்கு எதிரான போரில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒத்துழைக்கும் எனவும் அவர் கோரியுள்ளார்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வெள்ளியன்று பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தவர்களில் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். தாக்குதலாளிகள் பயன்படுத்தியதாக நம்பப்படுகின்ற இரண்டு கார்களும் பல துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான பிபிசியின் தகவல்களை தொகுத்து வழங்குகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
பாரிஸில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் பலியானவர்களை நினைவு கொண்டு ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை இரவு பொதுமக்கள் அதிகம் கூடியிருந்த இடங்களான அரங்க மண்டபம், பிரான்சின் தேசிய விளையாட்டரங்கம், உணவு விடுதிகள் மற்றும் மதுபான விடுதிகள் என்பவற்றை இலக்கு வைத்தே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இஸ்லாமிய அரசு என தம்மை அழைத்துக் கொள்ளும் குழு தாமே மேற்கொண்டதாக உரிமை கோரியுள்ள இந்த தொடர் தாக்குதல்களில் குறைந்தது 129 பேர் கொல்லப்பட்டும் 350 பேர் வரை காயங்களுக்குள்ளாகியும் உள்ளனர். இந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் AK-47 துப்பாக்கிகள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு அரசின் நீதித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாரிஸின் கிழக்கே உள்ள புறநகர் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் இரண்டு கார்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கருப்பு நிற சியட் காரை பயன்படுத்தியே உணவு விடுதிகளில் தாக்குதல் நடத்தியவர்களில் சிலர் தப்பிச் சென்றிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை அந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட ஃபோக்ஸ் வாகன் போலோ கார் பெல்ஜியத்தில் வாழ்ந்து வரும் பிரெஞ்சு பிரஜையொருவரால் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் அரச தலைமை வழக்கறிஞர் பிரான்சுவா மொலின்ஸ் தெரிவித்தார். இந்த காட்டுமிராண்டித்தரமான தீவிரவாத தாக்குதலில் மூன்று குழுக்கள் ஒருமித்து செயற்பட்டுள்ளனர் என தற்போதைய நிலையில் கூற முடியும். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு யார் நிதி வழங்கினார்கள் என்பது பற்றியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் பிரெஞ்சு அரச வழக்கறிஞர் பிரான்சுவா மொலின்ஸ். இந்த சம்பவத்தை அடுத்து தாக்குதல் நடத்தியவர்களில் சிலர் தப்பிச் சென்றுள்ளார்கள் என்பது உறுதியாவதாக தெரிகிறது என பிபிசியின் செய்தியாளர் தெரிவித்தார். பெல்ஜியத்தில் இதுவரை 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த கைதுகள் விசாரணைகளின் முக்கிய பகுதியாக இருக்கும் என கருதப்படுகிறது. தாக்குதல் நடத்தியவர்கள் சிலர் பெல்ஜியத்தில் பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தகட்டுடனான காரில் வந்ததாக சாட்சியங்களும் தெரிவிக்கின்றன. தாக்குதல் நடத்தியவர்கள் 7 பேர் பலியாகியிருந்தனர். அவர்களில் ஒருவர் ஸ்மாயில் முஸ்தபா என காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் 6 பேரை கைது செய்துள்ளனர். மிக மோசமாக தாக்கப்பட்டு 80 அதிகமானோர் பலியாகியிருந்த பதாக்குலே அரங்கத்தில் தாக்குதல் இடம்பெற்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட விரல் ஒன்றை வைத்தே இவரை காவல்துறையினர் இனம் கண்டுள்ளனர்.
பிரதீபன் புனிதசீலன். பாரிஸ் நகரில் தாக்குதலுக்குள்ளான உணவு விடுதியொன்றில் பணியாற்றிய இலங்கை தமிழரான முருகையா மயூரன் தனக்கு ஏற்பட்ட நேரடி அனுபவத்தை தமிழோசையுடன் பகிர்ந்து கொண்டார். அவருடன் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
ஆமா, நான் வந்து ரெஸ்டோரண்ட் எவின்சன் ரெஸ்டோரண்ட்ல வேலை செய்யறேன். அதாவது வந்து நாங்க குசின்ல வேலை செய்யறாங்க. அப்ப எனக்கு இந்த 9 எனக்கு வீட்டா போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்ப நான் போகும்போது வெளியில உள்ள ஆக்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி இந்த காருக்குள் ஏறவும் எனக்கு நான் வெளிக்கிட்டு ஒரு 30-40 நான் நின்ற இடத்துல நடந்தது. நடந்ததுக்கு பிறகு அதுல ஒரு இருட்ட ஒரு புகையா இருந்ததால எத்தனை பேருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒன்றும் தெரியல. பிறகு ஒரு 7 பிறகு எங்கள்கிட்ட கடைக்கு பக்கத்துல உள்ள கடையில மடிச்சது. அதுலக்கும் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டது. பிறகு ஒரு சரியா ஒரு 12-13 பக்கத்துல ஒரு மெக்டொனால் ஒன்று இருக்கு. அதுல வந்து பெரிய தற்கொலை படையா வந்து பாஞ்சுதான் 2 வந்து பாஞ்சதாகவும் அதுல வந்து 30 செத்தது. அதுலயும் ஒரு 12-12 உள்பட்ட சின்ன பிள்ளைகள். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு என்னோட வேலை செய்யற ஆக்கள் எல்லாருமே வேலை செஞ்ச உடுப்பலோட தங்களுடைய டெலிஃபோனுகளோ பேர்சலோ ஒன்றுமே எடுக்கல. அப்படி எல்லாரும் வீடலுக்கு ஓடிட்டினோம். எந்த சகோதரமும் அதில் வேலை செய்கிறார், அவரும் அதே இல்லாமல் தான். அவரும் போயிட்டார், அவரும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டவர். அவர் இதெல்லாம் தப்பி போயிட்டினோம். ஆனால் 32 பேர்த்துக்குள்ள இறந்ததாக தெரியப்படுகிறது.
நீங்கள் வேலை செய்கிற அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் குண்டு வெடித்த பொழுது உங்களுக்கு உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு, என்ன தோணுச்சு உங்களுக்கு?
எனக்கு வந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி எதுவுமே புரியலை. நான் கார்ல ஏறி கூடி எனக்கு கார் சாவியை கூடி எதுக்குள்ள போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எது ஒன்றுமே எனக்கு புரியலை. ஏதோ இரண்டு ஒன்று உடனே தப்பிச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கார் எடுத்துட்டு போனால், நான் போற வழியில அடுத்த மெக்டொனால் இருக்கு, அதுல அடுத்தது ரெண்டாவது விஷயமா அதுலேயும் போம்படிச்சு, அது அதுலேயும் வந்து எதுவும் பதட்டம், என்ன செய்யறது ஏது செய்யறது. இந்த ரோட்ல சிக்னல் இருந்துச்சு, சிவப்பில் கூடி நான் அதில் விழித்த உடனே ஒன்றும் செய்யலாது. நான் சிவப்பில் கூடி எடுத்துட்டு அவுட்டோவான்னு சொல்ற அந்த வேகமாவர ரோட்ல கார் எடுத்துட்டு நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த போலையும் ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் எங்க வீடு இருக்குது. வீட்டில் நிக்க கூட திருப்பியும் வெடிச்சு சத்தம் கேட்டது.
உங்க ரெஸ்டாரண்ட் வாயிலேயே குண்டு வெடிச்சு நீங்க நூல் இலையில தப்பிச்சிருக்கீங்க. திருப்பி அதே இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய மன உறுதியோ அந்த எண்ணமோ உங்களுக்கு இருக்கா?
என்னன்னு சொன்னானா, நாங்கள் இங்கே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம், கட்டாயம் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த பிரச்சனையை வந்து இந்த நாட்டு போலீஸ் வந்து எல்லாம் முடிச்சு தெரிவினோம், சாரம்னு சொல்லியிருக்கணும், ஒன்றுக்கும் பயப்பட வேணாம்னு சொல்லி. ஆனால் ஒரு பயத்தில் தான் போகிறோம். ஆனால் நாங்கள் இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் குறைவு, ஆனால் இந்த நாட்டுக்காருக்கு பயம் கொஞ்சம் கூடவா இருக்கு. ஏன்னா இது வந்து அவளுக்கு புது தடவையாக சந்திக்கிறதால கூடவா இருக்கு. ஆனால் நம்ம வந்து இதே மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சதால எங்களுக்கு இது சின்ன பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது. ஆனால் வேலைக்கு நாங்கள் நாளைக்கு முதலாளி வான்னு சொன்னால் நாங்கள் வேலைக்கு போவோம்ண்ணா.
பாரிஸ் நகரிலிருந்து மயூரன் தெரிவித்த கருத்துக்களை கட்டீர்கள். பிரான்சில் நடந்த தாக்குதல்களுக்கு இலங்கை, இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களும் கண்டனங்களை வெளியிட்டிருந்தனர். இது தொடர்பான குறிப்புகளை தொடரும் செய்தியரங்கத்தில் கேட்கலாம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் சிறைகளில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ் கைதிகளின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக கவலைகள் எழுந்திருக்கின்றன. இவர்கள் தொடர்பில் ஜனாதிபதி தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் அரசியல் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான செய்தி குறிப்புடன் வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை சிறைச்சாலைகளில் உணவை மறுத்து 9வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்ற தமிழ் கைதிகளின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவசரமாக அமைச்சரவையை கூட்டி முடிவெடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடமாகாண முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் கோரியிருக்கின்றார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களில் 9 பேரின் உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அவர்களின் உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது நிலைமைகளை மோசமாக்கிவிடும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
ஏதேனும் நடந்துவிட்டால் அது மிகவும் பாரதூரமான ஒரு விளைவை கொண்டு வரும் என்று எடுத்து கூறியிருக்கின்றேன். 30 பேர் சம்பந்தமாகத்தான் முடிவை தந்திருக்கின்றார். அந்த முடிவிலும் கூட சில சிங்களவர் அதிலே அடங்கி இருக்கின்றார்கள். இதோடு சம்பந்தப்படாத எத்தனையோ பேரை கொண்டு வந்து அதற்குள்ளேயே போட்டிருக்கின்றார். நீதிபதிகள் 10 லட்சத்துக்கு 2 பேர் கையெழுத்து வைத்துத்தான் பணி எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். வறுமையில வாடுகின்ற அவர்களுடைய குடும்பங்கள் இப்பேற்பட்ட நபர்களை எங்கே போய் கொழும்பிலே தேடுவது? இது வந்து நீதித்துறையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருப்பதை சுட்டிக்காட்டுகின்றது என்று அவருக்கு எடுத்து கூறியிருந்தேன்.
என ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் கைதிகள் அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழேயே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சட்டத்தை நீக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டிருக்கின்றார். இதற்கிடையில் சிறைச்சாலைகளில் தமிழ் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் அவர்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். ஆயினும் கைதிகள் எவரினதும் உடல்நிலை கவலை கொள்ளத்தக்க வகையில் மோசம் அடையவில்லை எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். கடந்த பல தினங்களாகவே தமிழ் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார்கள். அவருடைய உடல்நிலையை காலையிலும் மாலையிலும் வைத்தியர்களை கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து தேவையான வைத்திய உதவிகளை வழங்கி வருகின்றோம். இப்போதைக்கு எவரும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படவில்லை என்றார் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் அவர்கள். இதற்கிடையில் வவுனியாவில் இன்று மாலை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய தேசிய மாவை சேனாதிராஜா தலைமையில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தில் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாணசபை உறுப்பினர்களை கூட்டி அடுத்த கட்டமாக தமிழ் கைதிகளின் விடுதலை தொடர்பில் என்ன செய்வது என்பது பற்றி தீர்மானிக்கப்படும் என கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவை சேனாதிராஜா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்சி தலைவர்கள், நாங்கள் ஒன்றுபட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாங்கள் தீர்மானம் எடுப்போம். அதற்கு முன்னதாக நாங்கள் ஏனைய சமூக அமைப்புகள், ஏனைய அமைப்புகளுடனும் வடகிழக்கு மாகாணத்துக்கு வெளியிலும் இந்த நிலைமையில் நாங்கள் எவ்வாறாக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்களுடைய ஆலோசனையும் கலந்துரையாடி அந்த கூட்டத்திலே நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி அறிவிப்போம். நாங்கள் சர்வதேச மட்டத்திலும் ராஜதந்திரிகள் இந்தியா உட்பட அனைவரிடத்திலும் இந்த விடயத்தை அழுத்தத்தை கொடுப்பதற்காக அனைத்து ராஜதந்திரிகளிடத்திலே நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம்
என்றார் மாவை சேனாதராஜா அவர்கள்.
மாணிக்கவாசகம் அளித்த குறிப்பை கட்டீர்கள். நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் கைதிகளில் சிலருக்கு அண்மையில் பிணை வழங்கப்பட்டது. அவர்களில் மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்ற அழகையா சுதாகரனிடம் பேசினார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
2014 எட்டாம் மாதம் 14 நான் வீட்டில் இருக்கும்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவுன்னு சொல்லி என்னை வந்து கைது செய்தார்கள். இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கொழும்புக்கு அறமாடிக்கு கொண்டு கொடுத்து அங்கே தான் என்ன வந்து எல்லாம் விசாரித்தவங்க. அங்கே என்ன 1.5 வச்சுருந்தவங்க. பிறகு என்ன காலி மாவட்டம் பூசா முகாமுக்கு என்ன கொண்டு தடுப்பு முகாமுக்கு வச்சுருந்தவங்க. அங்கே நான் 7 அங்கே இருந்தேன். இருந்து அங்கேருந்து மகேஷன் சிறைச்சாலையில் கொண்டு அங்கே நான் 6 அங்கே இருந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 6 கழிய மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு கை கோட்ஸ் வழக்குன்னு சொல்லி வழக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இங்கே அனுப்பினார்கள். நான் எல்டிடியில் இருந்தேன் சொல்லியும் என் உடமையில் ஆயுதங்கள் வைத்திருந்தேன் சொல்லியும் எனக்கு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. தற்போது என்ற கடவுச்சீட்டு நீதிமன்றம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மட்டக்களப்பு போலீஸ் நிலையத்தில் உயர் அதிகாரிக்கு முன்னால் கையெழுத்திடும்படியும் சொல்லியிருந்தார்கள். அடுத்த வருஷம் 2018 எனக்கு தவணை தந்திருக்கிறார்கள். தவணைக்கு நான் கண்டிப்பாக கோர்ட்ஸில் ஆஜராகி போனால் தான் தெரியும் என்ன நடக்கும்ன்றது.
அங்குள்ள ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளின் நிலைமை என்ன மாதிரி உள்ளது?
நான் பெறும்போது அவர்கள் உடல்நிலை மிகவும் வலிவடைந்த நிலையில இருக்கு. இன்று கேள்விப்பட்டேன், 2 அதில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டதாக. அதில் இருந்தவங்களுக்கு நிறைய வருத்தங்களும் இருக்கின்றது. பொது மன்னிப்பு அல்லது புனர்வாழ்வு அல்லது இப்படி பிணை கொடுத்து ஏதோ ஒரு வழியில் அவங்கள விடுதலை செய்யணும். உண்ணாவிரதம் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கைதிகளும் கடைசி வரைக்கும் பிரதமரையும் ஜனாதிபதியையும் 100% நம்பிக்கொண்டிருக்கிறாங்க.
பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்து உங்கள் மீது விடுதலை புலிகளுடன் தொடர்பு பட்டிருப்பதாகத்தான் உங்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக கூறுகின்றீர்கள். அப்படியானால் உங்களுக்கு ஏற்கனவே விடுதலை புலிகளுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புகள் ஏதாவது இருந்ததா?
95 காலப்பகுதிக்கு முதல் 1-2 நான் எல்டிடியில் இருந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தளபதியா கருணாமான், பிள்ளையான் இவர்களுடன் நான் 1-2 தான் இருந்திருக்கிறேன். 95 நான் இவர்களோட இருக்காமல் நான் விட்டு என்ற குடும்ப சைதம் வந்து எனக்கு ஒரு திருமணமாகி இப்போ 16 ஒரு மகனும் இருக்கிறான். 95 பிறகு அதுக்கு பிறகு எனக்கு இவங்களோட எந்த விதமான தொடர்புமே இல்லை. அதுக்கு பிறகு நான் வெளிநாட்டில் தான் நான் 7 சவுதி அரேபியாவிலையும் கட்டாரில் 1 அப்படி வாழ்ந்து திரும்ப நான் இங்கே வந்து வேலைகள் அவங்க சரிவராட்டி திரும்ப வந்து 1 வேறொரு ஏஜென்ட் பிடிச்சி வளமையாக நான் போய் வாரினான். சொன்னால் எத்தனை 24 எனக்கு எந்த எல்டிடியோட எந்த விதமான தொடர்புமே இல்லை. நானும் என்ற குடும்பமும் தான் அப்படி தான் இருந்தேன். நான் இந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன நான் 1 புலி உறுப்பினர் என்று சொல்லி கைது செய்து விட்டு வழக்க தாக்குதல் செய்திருக்கிறாங்க. கடவுள் தான் இனி எங்களுக்கு துணையாக இருக்கணும்.
உதயகுமார் அளித்த செய்தி குறிப்பு. இலங்கையில் கடந்த சில நாட்களாக மோசமான காலநிலை மற்றும் மழை வெள்ளத்தில் பல மாவட்டங்களிலும் சுமார் 100,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக வடக்கு கிழக்கு மலையகம் உள்ளிட்ட பல பிரதேசங்களில் கடும் மழை பெய்து வருவதுடன் பல பிரதேசங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 1,000+ பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மதியம் வரையிலான தகவலின்படி வடக்கில் கிளிநொச்சியில் 1 வடமத்திய மாகாணத்தில் நொச்சியாகம பகுதியில் 1 வெள்ளத்தில் மூழ்கி 2 உயிரிழந்துள்ளனர். 10 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதோடு சுமார் 24,000 குடும்பங்களைச் சேர்ந்த 80,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் பேரிடர் மேலாண்மை நிலையம் தெரிவித்துள்ளது.
திருஷ்டுக கீபேக்கு பெவத்துன வசிசாய தத்துவ ஹேத்துவின் අපද තතු කීපයක් වාර්තාවලා පවතිනවා. විශේෂම් ගම්පහ දිස්ත්‍රික්කයේත් යාපනයේ මුලතිව් කිලිනොච්චිය මන්නාරම මාතලේ කියන දිස්ත්‍රික්කවල මෙම ආපදාමේ තත්ත්ව වාර්තාවලා පවතිනවා. ඊට අමතරව ත්‍රිකුණාමලයේ
නාටිල් පරවලාක පෙයිද වරම් කඩම් මලයිනල් குறிப்பாக மேற்கில் கம்பஹா மற்றும் வடக்கில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும், மலையகத்தில் மாத்தளை, கிழக்கில் திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன
என்று பிபிசியிடம் கூறினார் பேரிடர் மேலாண்மை நிலையத்தின் துணை இயக்குநர் KADPK கொடிப்பிலி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்குவதற்காக பல இடங்களிலும் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே யாழ் மாவட்டத்தில் மட்டும் 30,000 அதிகமானவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என செய்தியாளர்களிடம் பேசிய அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்தார்.
22 மாதங்களில் 1086 குடும்பத்தைச் சேர்ந்த 3,841 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமைத்த உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதேவகையில் தொண்டமாறு, நாவற்குழி மற்றும் அராலி கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன
என்றார் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம். இதனிடையே புத்தள மாவட்டத்தில் 5,000 மேற்பட்டவர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தங்களுக்கு நிவாரண உதவிகள் தேவைப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர்.
ஆலயங்களுக்கு இப்படி தண்ணி நிறைஞ்சி குளங்கள் எல்லாம் வெட்டி விட்டு எங்களோட வீடெல்லாம் வெள்ளமாக இருக்கு. தண்ணி வந்து நிற்குது. எனக்கு ஒவ்வொரு எங்களுக்கு நடந்து நிற்குது. இதை நீங்கள் சரியான முறையில் நிமித்தி பண்ணி தரணும். எங்களுக்கு இப்போ எங்களுக்கு இருக்கிற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். இதை நீங்கள் எங்கள் அரசாங்கத்தால் இதை ஒரு முடிவு கண்டு எங்களை தருமாறு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
சிலாபம்திலுள்ள மைக்குளம் மைக்குளத்தில் அமைந்துள்ள அசரப்பவத்தை, அடுத்தது அலம்ப மிலான்புர, இதனடுத்த கண்டிருப்பில் கொடகுமுரவத்த கண்டிருப்பு போன்ற இடங்களெல்லாம் கடந்த காலங்களில் பெய்த மழையினால் அதிகமான அளவு வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 350 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டு மக்கள் நிற்கதியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இப்போது தேவை வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு தான். அதாவது இந்த வெள்ளத்திலிருந்து எப்போதும் விடுபட வேண்டிய என்ற தீர்வு தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது.
தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் பேரிடர் மேலாண்மை நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மழை வெள்ளம் காரணமாக தமிழகத்திலும் இயல்பு நிலை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சில தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் கடந்த ஒரு வார காலமாக பலத்த மழை பெய்து வருகிறது. தீவிரமடைந்துள்ள வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்தம் காரணமாக பெய்து வரும் இந்த மழை இன்று தொடங்கி சில நாட்களுக்கு கனத்த மழையாக நீடிக்கலாம் என்று சென்னை வானிலை நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பலியான 4 குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பள்ளிகளும் கல்லூரிகளும் வரும் 2 விடுமுறை அறிவித்துள்ளன. இந்த வாரத்தின் துவக்கத்தில் நடத்த திட்டமிட்டிருந்த பல பல்கலைக்கழகங்களின் தேர்வுகளும் ரத்தாகியுள்ளன. வாகனங்கள் செலுத்த முடியாத அளவுக்கு சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை சற்றே உயர்ந்து காணப்படுகிறது. மருத்துவ வசதிகளை பெறுவதற்கும் சிரமப்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். சென்னையில் பல குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. வெள்ளத்துடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் மக்களின் சுகாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் சில பகுதிகளில் விவசாய நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன. மீனவர்களையும் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அவர்களது தொழிலும் பாதிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை குறிப்பொன்று. இலங்கையில் உள்ளூராட்சி சபையில் பெண்களுக்கு 25% இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது அமைச்சரவை. இது தொடர்பாக விழுது அமைப்பின் இந்துமதி அவர்களுடன் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
இந்த கருத்தை நாங்கள் வரவேற்றுள்ளோம். அதே நேரம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த ஒதுக்கீடு 30% இருந்தால் இன்னும் நல்லது என்று. ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரை இன்று வரை வெறும் 2-3% பெண்கள் மாத்திரமே உள்ளூராட்சி சபைகளில் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. அதே நேரம் நாம் தொடர்ந்து இன்னும் நமது முன்னெடுப்புகளும் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என நம்புகின்றோம்.
பெண்களுக்கு உள்ளூராட்சி சபைகள் தொடங்கி அனைத்து அதிகார மட்டத்திலையும் குறைந்தது 30% இடஒதுக்கீடு தேவை என்று கேட்டுதான் நீங்கள் போராடி வந்தீர்கள், உங்களை போன்ற அமைப்புகள். ஆனால் பிரதமர் கொடுத்திருப்பது 25% தானே, அப்ப எப்படி உங்களுக்கு வந்து திருப்தியா இருக்குன்னு சொல்றீங்க?
நாங்கள் கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது 1-6 வெறும் 2-3% மட்டுமே அது இருக்கு. இந்த நிலையில் இந்த 25% ஒதுக்கீடு என்பது எம்மை பொறுத்தவரையில் ஓரளவாவது நாம் வரவேற்கின்ற ஒரு விடயமாகவே தற்பொழுது எம்மை போன்று செயற்படுகின்ற தரப்பினரால் வந்து நோக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் சொன்னேன். அவர்களுடைய கூட்டு இங்கே உறுதிப்படுத்தப்பட்டு அந்த நிலைமை வரும் பட்சத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரளவாவது பெண்களை உள்வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதால் நாம் அதனை ஒரு சாதகமான ஒரு விடயமாகவே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் சாதகமான சூழல் நிலவுகின்ற இந்த நேரத்தில் அந்த ஒதுக்கீடு மேலும் அதிகரிக்கலாம் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இலங்கையினுடைய ஆட்சி அதிகார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உள்ளூராட்சி சபைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மாகாண சபைகளுக்கு கூட எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கேள்வியும் விவாதமும் இருக்கும் பொழுது வெறும் உள்ளூராட்சி சபையில் 25% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுப்பதன் மூலம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பங்கு கிடைச்சிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நாம் நினைக்கின்றோம் இந்த 25% பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கான ஒரு சந்தர்ப்ப நிலவுகின்ற பட்சத்தில் மாநில சபைகளிலும் சில மாற்றங்களை வந்து பெண்கள் மத்தியிலும் அங்குள்ள அரசியல்வாதிகள் மத்தியிலும் கொண்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிட்டியிருக்கிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் கூறப்பட்டவாறு 25% ஒதுக்கீடு என்பது தொடரும் பட்சத்தில் மாநில சபைகளிலும் வந்து இத்தகைய மாற்றங்கள் குறிப்பாக வந்து அதிகார பரவலாக்கம் சம்பந்தமான விடயங்கள் வந்து கவனித்துக் கொள்ளப்பட்டு அங்கும் வந்து ஒரு மாற்றத்தை முன்னெடுக்கலாம் என்று
25% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளூராட்சி சபையில் என்று பிரதமர் முன்னெடுத்திருக்கின்றது வந்து போருக்கு பிறகு இலங்கையில் அமைக்கப்பட்ட அந்த நல்லிணக்க ஆணைக்குழு LLRC-னுடைய பரிந்துரையின் ஒரு அம்சம் தானே?
ஆமாம், LLRC-ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 ஆண்டு சேர்த்திட்ட வரைவில் வந்து 30% ஒதுக்கீடு கட்டாயமாக பெண்களுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை நாம் பார்ப்போமானால் அதில் இந்த விதமான மாற்றங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆனாலும் பார்ப்போம், எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலில் குறைந்தது 25% பெண்கள் உள்வாங்கப்பட்டிருப்பார்கள் என்றால் ஓரளவு நாங்கள் சமூகத்திலே நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மாற்றத்தை அவதானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று நம்புகின்றோம்.
சட்ட ரீதியாக பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு என்பது ஒருபுறம், இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு பெண்கள் அரசியலில் ஈடுபட ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. அப்படி பெண்கள் அரசியல் வருவதற்கு ஆர்வம் காட்டினாலும் ஆண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற அனைத்து கட்சிகளிலும் எந்த அளவுக்கு பெண்களுக்கு நியமனம் கொடுப்பதற்கு முன் வருவார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா?
அரசியல் கட்சிகள்ல வந்து மனமாற்றம் இங்கே மிக மிக முக்கியம். ஏனெனில் அவர்கள் கூறுகின்ற ஒரே ஒரு காரணம், பெண்களால் எதை செய்ய முடியும் அல்லது போருக்கு பிறகு பெண்கள் எவ்வளவு தூரம் நலிவுற்றவர்களாக தொடர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர குறிப்பாக வலுப்பெற்ற பெண்களை வந்து அரசியலில் அல்லது அரசியல் கட்சிகளில் வந்து உள்வாங்கி அவர்களுக்கான பெயர் நியமனங்களை வழங்குவதில் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் அரசியல் கட்சிகள் ஒரு தாமதமான நிலையை காட்டி வருகின்றன. குறிப்பாக வந்து பல அரசியல் கட்சிகளில் வந்து பெண்கள் வந்து தமது அங்கத்துவத்தை கூற பெற முடியாத நிலைதான் இன்று வரையும் நிலவி வருகின்றது. அரசியல் போட்டியிட விரும்புகின்ற பெண்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கு கூட நாம் பல சவால்களை எதிர்கொண்டு ஒரு நிலைதான் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இந்த பிரதமரின் இந்த செயற்பாடு ஓரளவாவது இந்த கட்சிகளுக்கு ஒரு கவனத்தை கொடுக்கிற ஒரு விடயமாக அமைய வேண்டும் என்று சொல்லி, இது குறிப்பா வந்து சிறுபான்மை கட்சிகள் இதனை வந்து கருத்தில் எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க நினைக்கிறேன். குறிப்பாக வந்து தமிழ் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் வந்து பெண்களுக்கான இட ஒதுக்கீடுகளை வழங்குவதை வந்து இன்று வரைக்கும் தயக்கமான நிலையைத்தான் காட்டி வருகின்றார்கள்.
விழுது அமைப்பின் இந்துமதி. கே.ஆர். விஜயா, ஜெயசித்ரா உள்ளிட்ட நடிகைகளை திரையுலகுக்கு அறிமுகப்படுத்திய இயக்குநர் K.S. கோபாலகிருஷ்ணன் நேற்று சென்னையில் காலமானார். அவரது திரையுலக பங்களிப்பு தொடர்பான குறிப்பொன்றையும் அளிக்கிறார் சிவராமகிருஷ்ணன்.
1000 ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா பழக்க.
தமிழ் திரையுலகில் பல பிரபலங்களை அறிமுகப்படுத்தியவரும் ஆழமான கதை வசனத்தால் மக்களை கவர்ந்தவரும் திரையுலகில் இயக்குனர் திலகம் என்று அறியப்பட்டவருமான K.S. கோபாலகிருஷ்ணன் சென்னையில் சனிக்கிழமை காலமானார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்த அவருக்கு வயது 86. KSG என திரையுலகத்தால் அழைக்கப்பட்ட அவர் தமிழ், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் 70 அதிகமான படங்களை இயக்கியுள்ளார். பெண்களை சார்ந்த பிரச்சனைகளை பெரும்பாலும் மையமாக வைத்தே அவர் திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அதே நேரம் சமூகத்தில் நடைபெறும் விஷயங்களையும் அவர் ஆழமாக தமது படத்தில் கையாள்வார் என திரை விமர்சகர்கள் கூறுவார்கள். குலமா குணமா படத்தில் கலப்படத்திற்கு எதிராக அவர் எழுதிய வசனங்கள் அதற்கு ஒரு சான்று.
இந்த உலகத்துல கலப்படம் இல்லாத ஒரு விஷயத்தை உங்களால காட்ட முடியுமா?
காட்ட முடியாதுயா. ஏன்னா நல்ல ஜனங்களுக்கு மத்தியில மனுஷனை போல உன்னை உண்டாக்கி கலந்து விட்டுட்டாரு ஆண்டவனே, கலப்படம் பண்ணிட்டாயா.
அவர் இயக்கிய பல படங்கள் விருதுகளை பெற்றுள்ளன. சாரதா திரைப்படம் தேசிய விருதை பெற்றது. தமிழகத்தின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்த K.R. விஜயாவை கற்பகம் திரைப்படம் மூலம் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் KSG.
குலமா குணமா, பணமா பாசமா, சித்தி, 1000 ரூபாய், கைகொடுத்த தெய்வம் உட்பட அவரது பல படங்கள் பல வாரங்கள் திரையிடப்பட்டு சாதனைகள் படைத்துள்ளன. மறைந்த கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை சென்னையில் நடைபெற்றன.
சிவராமகிருஷ்ணன் அளித்த குறிப்பு அது. நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இன்று இடம்பெற வேண்டிய மறைந்து வரும் மங்கள இசை தொடர் இன்று நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக ஒளிபரப்பாகவில்லை. இதனிடையே பாரிஸ் தாக்குதல் தொடர்பில் தமிழகத்திலிருந்து வெளியாகியிருந்த கண்டன குரல்கள் அடங்கிய தொகுப்பும் இன்று இடம்பெறவில்லை நீண்ட செய்தி அரங்கம் காரணமாக. நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வாரங்களின் நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம்.